மகன் துண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே உமாட்சி
அதிகாரம் 9 இறை வசனங்கள் 46-50 வரை. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவராவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாயிருக்கிறார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இன்னைக்கு மிக பெரிய ஒரு பிரச்சனை, அது ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, யார் பெரியவர், யார் பெரியவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மனப்போராட்டம் இன்று நம் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பேர் இருந்தோம்னா, அந்த ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா. இது இயேசு வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இயேசு வாழ்ந்த காலத்திற்கு பிறகும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடக்க திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் ரோமை அரசு பெருசா அல்லது கிறிஸ்தவம் பெரியதா என்கின்ற, ரோமை இறை ஆட்சி பெரியதா அல்லது கிறிஸ்தவம் பெரியதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் மக்கள் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்தவ மதம் பெரியதா அல்லது யூத மதம் பெரியதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. திருச்சபை வரலாற்றில் இன்னும் சென்று பார்த்தோம் என்றால், திருத்தந்தை பெரியவரா அல்லது அரசாளக்கூடிய அரசர்கள் பெரியவர்களா என்கின்ற பிரச்சனை எழுந்து கொண்டிருந்தது. இன்னும் சென்று பார்த்தோம் என்றால், கிறிஸ்தவம் பெரியதா அல்லது பிற மத சபைகள் பிற சபைகள் பெரியதா என்கின்ற பிரச்சனை எழுந்து கொண்டிருந்தது. நீயா நானா என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் திருச்சபைக்குள் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும், நம்முடைய குடும்பங்களிலும் நீ பெரியவனா அல்லது நான் பெரியவனா, அல்லது நம்முடைய சமூகத்தில் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில், நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில், நாம் செல்லக்கூடிய இடங்களில், பேருந்தில் எங்கு சென்றாலும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மன போராட்டத்திற்குள் இன்று நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்று நற்செய்தியிலும் இயேசுவின் சீடர்கள் மத்தியிலும் நிகழக்கூடியதாக இருக்கிறது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற ஒரு போராட்டத்துக்குள் இன்று இந்த 12 சீடர்களும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்கள் ஏன் இந்த பெரியவரா என்கின்ற போராட்டத்திற்குள் இவர்கள் மாட்டி சிக்கி தவிக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், லூக்கா நற்செய்தி 9 அதிகாரம் முழுவதையும் நாம் பார்த்தோம் என்றால், இந்த வாரம் முழுவதும் நாம் வாசித்து கொண்டிருப்போம், கடந்த வாரம் முழுவதும் நாம் வாசித்தோம். இந்த 9 லூக்கா நற்செய்தி 9 அதிகாரத்திலே இயேசு சீடர்களை 2-2 நபர்களாக அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அவர்களை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு பிறகு ஏரோது இயேசு யாராக இருப்பார், இந்த இயேசு யார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏரோதுக்குள் எழுகிறது. அதற்கு பிறகு நாம் பார்க்கிற போது இயேசு தன்னை யார் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களிலே ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கிறார். நீதான் கடவுளின் மகன், நீதான் மெசியா என்று சொல்லி பேதுரு இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இன்னும் தொடர்ந்து பார்க்கிற போது இந்த 9 அச்சியிலே இயேசு உருமாறக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அங்கு எலியா மோசே இவர்கள் மத்தியில் இயேசு இருந்து உரையாடி கொண்டிருப்பதை இந்த சீடர்கள் பார்க்கிறார்கள். இயேசுவை நினைத்து கொண்டார்கள், இயேசு ஒரு மிகப்பெரிய மெசியாவாக வரப்போகிறார், இந்த உலகத்தை ஆளப்போகிறார், இந்த உலகத்திற்கு அரசாட்சியை கொண்டு வரப்போகிறார் என்று சொல்லி இந்த சீடர்கள் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அவர்களுக்குள் ஒரு பிரச்சனை எழுகிறது, யார் பெரியவர், தங்களுக்குள் யார் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனை எழுகிறது. இயேசு இதே லூக்கா நற்செய்தி 9 அதிகாரத்தில் சொல்கிறார், நான் துன்பப்பட மக்கள் கையில் கை வலிக்கப்பட நான் இருக்கிறேன் என்று சொன்னபோது கூட சீடர்கள் சந்தேகிக்கிறார்கள். இயேசுவிடத்திலே சந்தேகத்தை கேட்பதற்கு தைரியம் இல்லை அவர்களிடத்தில். ஆனால் இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்தவராய், நான் மெசியா, அரசாளக்கூடிய மெசியா அல்ல. யூதர்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் இருந்தது, மெசியா வருவார், அந்த மெசியா மக்களை ஆட்சி செய்யக்கூடியவராக இருப்பார் என்கின்ற ஒரு எண்ணம் யூதர்கள் மத்தியிலே இருந்தது. அதே எண்ணம் தான் இந்த சீடர்கள் மத்தியிலும் இருந்தது, இயேசு அரசாளக்கூடியவராக இருப்பார் என்கின்ற எண்ணம். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் அரசாளக்கூடிய மெசியா அல்ல, மாறாக துன்புறக்கூடிய மெசியா, நான் துன்பத்தை முன்னிலை நிறுத்தக்கூடிய மெசியா என்கின்ற ஒரு சிந்தனையை தன்னுடைய சீடர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் சீடர்களுடைய எண்ணங்களை அறிந்தவராய் இயேசு, யார் பெரியவர் என்று தனக்குள் பேசிக் கொண்டிருப்பதை உணர்ந்த இயேசு அவரிடத்திலே சொல்கிறார், சிறு பிள்ளையைப் போல மாறுங்கள், சிறு பிள்ளையைப் போல இருங்கள். சிறு பிள்ளையைப் போல இருக்கிற போது நீங்கள் நினைப்பதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை தருகிறார். சிறு பிள்ளையிடத்திலே நாம் எதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? சிறு பிள்ளைகள் இன்று கள்ளம் கவடமற்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சிறுவர்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று பல நேரங்களில் பெற்றோர்கள் சொல்வதை கேட்கக்கூடாத பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது மிக சிறிய வயதுள்ள குழந்தைகளை. இயேசு குழந்தைகளை முன்னிறுத்தி அந்த குழந்தைகளைப் போல், சிறு குழந்தைகளைப் போல் மாற வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த குழந்தைகள் அப்பாவிகளாக இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் பல்வேறு விதமான செயல்பாடுகளை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் எதை சொல்கிறார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைதான் இன்று நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரே சிந்தனை, நாம் தாழ்ச்சி உள்ள தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை. அதை தான் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக நாம் இன்று இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முனிவர் காட்டிற்கு சென்று தவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த தவம் எதற்காக செய்கிறார் என்றால், நான் இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய அனைத்தையும் பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும், இறைவன் எனக்கு எல்லா வரங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்காக காட்டிற்கு செல்கிறார். தவம் இருக்கிறார். தவம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு குருவி அவரிடத்திலே வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. உடனே அந்த முனிவர் அந்த குருவியை பார்த்து கோபப்பட்டு இது எரிந்து விடட்டும் என்று சொல்கிறார். அந்த குருவி உடனே இறந்து விடுகிறது. உடனே அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, இறைவன் நாம் சொல்வதை கேட்டுவிட்டார், நாம் நினைப்பதை இறைவன் செய்கிறார் என்று சொல்லி அந்த முனிவருக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனடியாக அந்த முனிவர் காட்டை விட்டு நாட்டிற்கு செல்கிறார். அந்த நாட்டிலே சென்று அவருக்கு பசி எடுக்கிறது. ஒரு ஓலை குடிசையை பார்க்கிறார். அந்த ஓலை குடிசிற்கு சென்று அந்த வீட்டில் உள்ள நபர்களை கூப்பிடுகிறார். இவர் கூப்பிடுகிறார் கூப்பிடுகிறார், அந்த வீட்டில் உள்ள நபர்கள் வெளியே வரவில்லை. இவருக்கு கோபம் வந்துவிட்டது. உடனடியாக அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி மெதுவாக வெளியே வருகிறார். வெளியே வந்து என்ன ஐயா வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அந்த முனிவர் சொல்கிறார், எனக்கு பசியாக இருக்கிறது, உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். இந்த முனிவர் கேட்டதற்காக அந்த பெண்மணி தன்னிடம் இருந்த உணவை அந்த முனிவருக்கு கொடுக்கிறார். ஆனாலும் இந்த முனிவருக்கு கோபம் போகவில்லை. ஏன் நான் அழைத்த போது உடனே நீ வரவில்லை என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு நான் சாபம் விடப்போகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு சாபம் விடக்கூட சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடை அவர் முன்னிறுத்துகிறார். அப்போது அந்த பெண்மணிக்கு எதுவும் நடக்கவில்லை. இவர் சொன்ன சாபம் எதுவுமே பலிக்கவில்லை. உடனே அந்த பெண்மணி சொல்கிறது, நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய கணவருக்கு நான் உணவு கொடுத்து கொண்டிருந்தேன். அவர் உடல்நிலை சரியில்லை, அவருக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தேன். அதனால் தான் இந்த தாமதம். எனவே நீங்கள் சொன்ன சாபம் என்னிடத்தில் பலிக்காது என்று சொல்லி அந்த பெண்மணி சென்று விடுகிறார். இந்த நிகழ்வை ஒரு ஞானி எழுதி அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த முனிவர் தாழ்ச்சி நிறைந்தவராக இல்லை. கடவுளிடத்திலே நான் வேண்டியது எல்லாவற்றையும் கிடைக்க வேண்டும், எனக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைத்தாரே ஒழிய பிறருக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கடவுளிடத்திலே கேட்கவில்லை. பிறரை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் கடவுளிடத்திலே கேட்டிருக்கிறார். அதனால்தான் கடவுள் அவருக்கு அந்த ஞானத்தை தரவில்லை, முழுமையாக தரவில்லை என்று சொல்லி அந்த ஞானி எழுதுகிறார். அந்த ஞானி மீண்டும் சொல்கிறார், எப்போது நம்மிடத்திலே தாழ்ச்சி இருக்கிறதோ அந்த தாழ்ச்சி நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் என்கின்ற சிந்தனையை தருகிறார். தூய் அவிலா தெரசால் அழகாக சொல்வார்கள், எல்லா புண்ணியங்களிலும் மிக சிறந்த புண்ணியம் தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியை நாம் முன்னிறுத்துகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம், இறைவன் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார் என்கின்ற சிந்தனையை தூய் அவிலா தெரசால் நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அகஸ்தினார் சொல்கிறார், நாம் தாழ்ச்சியை முன்னிறுத்தி வாழ்கிற போது தாழ்ச்சி நம்மை எப்படியாவது உயர்த்திவிடும் என்று சொல்கிறார். இதைதான் பல்வேறுபட்ட புனிதர்களும் பல்வேறு நிலையில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னை தாழ்த்தி தனக்காக பிறருக்காக என்று முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதைதான் தூய பவுல் முதல் கடிதத்திலே, பேதுருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே அழகாக சொல்கிறார், இருமாப்பு கொண்ட உள்ளங்களாக இருக்கிற போது நம்மை இறைவன் தாழ்த்தக்கூடியவராக இருப்பார். எப்போது நம்மை நாம் செருக்குற்ற மனிதர்களாக தாழ்த்தி நம்மை வாழ்கிற போது இறைவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறார், வாழ வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான ஆசைகளை கொடுத்திருக்கின்றார். இறைவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு செயல்பாட்டையும் பிறருடைய வளர்ச்சிக்காக, பிறர் வாழ வேண்டும் என்கின்ற வளர்ச்சிக்காக நாம் கொடுக்கிற போது நாம் இறைவனில் முழுமை காணக்கூடியவர்களாக இருப்போம், நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை காணக்கூடியவர்களாக இருப்போம். தற்பெருமை பாராட்டி நாம் வாழ்கிற போது நம்மிடம் உள்ள திறமைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நாம் நம்முடைய திறமைகளை பிறருடைய வளர்ச்சிக்காக, பிறருடைய செயல்பாட்டுக்காக நாம் கொடுக்கிற போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமீன்.